الحمد لله، الصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما أصاب من مصيبة إلا بإذن الله، ومن يؤمن بالله يهدي قلبه، والله بكل شيء عليم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع، أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم. என்னையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சாந்தி மதமேந்திய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபே தாபிஈன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்குஜல்லை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் மோசிய செய்கின்றேன். சக்தி முதல் ரப்பாயுங்கள் அல்லாவை பயந்து அவனுக்கு வழிபட்டு நடப்பீர்களாக. கனவான்களே, அல்லாஹ் ஹக்குஜல்ல அந்த சராசரங்களை படைத்து அதில் சகல ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரக்கூடிய ரப், நம்மை இவ்வுலகிற்கு அனுப்பிய காரணத்தை கூறும் பொழுது தெளிவாக சொல்லுகின்றான்: வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும், நீங்களாக வெளியே வரவில்லை, நீங்க விரும்பி வெளியே வரவில்லை, உங்கள் தாய் உங்களை விரும்பி இந்த நேரத்தில் பெற்றெடுக்க வேண்டும் என்று பெறவில்லை. வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும், அல்லாஹ்தான் உங்களுடைய தாயின் வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் நம்மளை அவனுடைய இஷ்டத்துக்காக வேண்டி அவனின் விருப்பத்தின் பேரில் அல்லாஹ் நம்மை படைத்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். கனவான்களே, உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காக, காண்பிப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் ரசூல்மார்களை, நபிமார்களை, அதே போன்ற வேதங்களையும் சுகுப்புகளையும் அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான். எதற்காக? மனிதன் என்பவன் இவ்வாறுதான் உலகில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், உலகத்தில் எப்படியும் வாழலாம் என்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. எப்படிதான் எப்படியும் வாழலாம் என்பது அது மனிதர்களின் வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வாழ வேண்டும் என்ற தமக்கென ஒரு கட்டுப்பாட்டை, தமக்கென ஒரு சிந்தனையை, தமக்கென ஒரு போக்கை வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை தான் மனிதர்களின் வாழ்க்கையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தை ரப்பாக ஏற்றிய நாம், ஏற்ற நாம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்ற நாம், அல் குர்ஆனை வழிகாட்டியாக ஏற்ற நாம், வாழ்வதற்கென்று ஒரு தனி வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, உங்களுக்கு நிச்சயமாக ரசூலுல்லாஹி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வழிகாட்டலை, அழகிய வழிமுறைகளை நாம் வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கனவான்களே, எனவே நாம் முஸ்லிம்களாகிய நாம் எப்பொழுதும் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விடயம்தான், உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா, சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா, ராகத்தான வாழ்க்கை வேண்டுமா? எப்பொழுது அல்லாஹ்வின் கட்டளையை, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றோமோ அப்பொழுது மட்டும்தான் இவைகள் அனைத்தும் கிடைக்கும். எப்ப இந்த கோட்பாட்டை விட்டு வெளியேறுவோம் என்று சொன்னால், இந்த கோட்பாட்டுக்கு வெளியான கண்ணியத்தை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், நிம்மதியை எதிர்பார்ப்போம் என்றால், சந்தோஷத்தை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியது போன்று எங்களுக்கு கண்ணியம் கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, நாஊதுபில்லா, இழிவும் கேவலமும் வந்து அடையும் என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. கனவான்களே, இந்த அமைப்பில் இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைத்து முஸ்லிம்களும், குறிப்பாக இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் கட்டாயமாக நமது சிந்தனையில் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான், இலங்கையிலே எமது உரிமை என்ன? இலங்கையில் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாம் நமது நிலைப்பாடு என்ன என்பதை நான் நினைக்கின்றேன். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்று தான் சொல்வேன். கர்வான்களே, ஏனென்று சொன்னால், நான் பொதுவாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலக நாடுகளில் பொதுவாக ஒரு விடயம் நடைபெற்று வரும். அதாவது உலகத்தில் உள்ள நாடுகளை மூன்றாக பிரிக்கலாம். டெவலப்ட் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ். முன்னேற்றம் அடைந்த நாடு, முன்னேற்றம் அடைந்து வரும் நாடு, முன்னேற்றம் அடையாத நாடு என்று உலக நாடுகளை மூன்றாக பிரிக்கலாம். இதுல முதலாவது கட்டமாக சொன்னதாக இருந்தால் வளர்ச்சி அடையாத நாடு. இந்த நாடுகள் உதாரணமாக ஆப்கான், உகாண்டா போன்ற நாடுகள், பங்களாதேஷ் போன்ற நாடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த நாட்டுல முழுக்க மக்கள், முடியமானவர்கள், முடியாதவர்கள் இருந்து, அதாவது சக்தி உள்ளவர்கள், சக்தி இல்லாதவர்கள் இருந்து, பெரும்பான்மையினர்கள், சிறுபான்மையினர்கள் இருந்து, ஆட்சியாளர்கள் பொதுமக்களிடம் இருந்து, என்று எவருக்கு மற்றவர்களிடத்தில் இருந்து பறிக்க முடியுமோ, பிடுங்கி எடுக்க முடியுமோ, அவற்றை பலாத்காரமாக எடுக்கக்கூடிய இந்த நிலைமையை பார்க்கலாம். வளர்ச்சி அடையாத நாடுகள்ல நீங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கும். என்ன யுத்தம்னே தெரியாது, காலாகாலம் நடந்து கொண்டிருக்கும். உகாண்டால யுத்தம், எத்தியோப்பியால யுத்தம், போஸ்னியால யுத்தம், தான்சானியால யுத்தம், ஆப்கானிஸ்தான்ல யுத்தம், இவைகள் எல்லாம் வல்லரசுகளா? இல்ல. அப்படி இல்லைன்னா பெரும் ஆய்வாளர்கள் உள்ள, இன்வேட்டர், கண்டுபிடிப்பாளர்கள் உள்ள நாடா? இல்ல. உலகத்துல வறுமையான நாடுகள். ஆனா ஏன் சண்டை பிடிக்கிறாங்க? ஏன் சண்டை நடக்குது? உகாண்டா உலகத்துல முதலாவது வறுமையான நாடு, எப்ப பார்த்தாலும் யுத்தம். ஆப்கானிஸ்தான் உலகத்துல வறுமையில இரண்டாம் நாடு, எப்ப பார்த்தாலும் யுத்தம். எத்தியோப்பியா சசியால் மக்கள் கோடி லட்சக்கணக்கில் மறந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, அங்கேயும் யுத்தம். என்ன காரணம்? எதற்காக யுத்தம்? இங்கேதான் டெவலப்ட் கண்ட்ரீஸ், முன்னேற்றம் அடைந்த வல்லரசுகள் என்ன செய்கின்றது? வல்லரச நாடுகள் உட்கார்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஆயுதங்களை இஷ்யூ பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், நோய்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள், கண்டுபிடிப்புகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட முழு உலகமும் அறிந்த விடயம்தான், எய்ட்ஸ், எச்ஐவி வைரஸ் என்பது உண்மையிலேயே விபச்சாரத்தின் மூலமாக பரவியதா, அல்லது ஹோமோசெக்ஸின் மூலமாக பரவியதா, அல்லது சில கிருமிகளை, சில ஜெர்ம்ஸ்களை, சில வைரஸ்களை சவுத் ஆப்பிரிக்காவில் ஆய்வு செய்யும் பொழுது அதுல மிஸ் ஆகி பரவியதா என்று சர்வதேச மட்டத்தில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. கணேசபுரிய கணவான்களே, காரணம் என்ன? அதே போன்று வளைகுடாவில் நடைபெற்ற யுத்தத்தின் பொழுது, அதுக்கு சொல்வாங்க, இந்த யுத்தத்தின் பொழுது பல மக்கள், இராணுவத்தினர்கள் இனம் தெரியாத நோயினால் இறந்து போனார்கள். ஏன் அதனை பப்ளிக் பண்ணவில்லை? இறந்து போனார்கள். காரணம் என்ன? முடிவு, அந்த இராணுவத்தினர்களுக்கு கூட தன்னுடைய மருத்துவ ஆய்வுகளை, வைரஸ்களை அடித்து டெஸ்ட் பண்ணினார்கள். கனவான்களே, மூன்றாம் தர நாடுகளில் தான், நாடுகளுக்கு தான் இன்றைய முன்னர் முதற்தரம் உள்ள நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், தன்னுடைய முழு ரிசர்ச்சையும் மூன்றாம் தர நாடுகளிலே நடத்துகின்றது. அது மட்டுமல்ல, யுத்தத்தை மூட்டி விடுகின்றது. இப்ப அந்த சண்டை நடக்கும், இப்ப ராணுவத்துக்கும் ஆயுதம் நிற்பார்கள் இவங்க தான், பயங்கரவாதிகளுக்கும் ஆயுதம் நிற்பார்கள் இவர்கள் தான். ஏன் ஸ்ரீலங்கா வரலாற்றிலே நாங்க பார்த்தோம், எல்சிடிக்கு ட்ரைனிங் கொடுத்ததும் இஸ்ரேல் தான், ஆர்மிக்கும் ட்ரைனிங் கொடுக்க இஸ்ரேல் வந்தாங்க, எல்சிடிக்கு ஆயுதம் கொடுத்ததும் ஐரோப்பா தான், இலங்கை ராணுவத்துக்கு ஆயுதம் கொடுத்ததும் ஐரோப்பா தானே. லீகலாக கவர்மெண்ட்டுக்கு ஆயுதம் கொடுப்பார்கள், இல்லீகலாக டெரரிஸ்ட் ஆயுதம் கொடுப்பார்கள். இது மூன்றாம் தர நாடுகள் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக டெவலப்பிங் கண்ட்ரீஸ், வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள், உதாரணமாக இலங்கை போன்ற நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம், மால்தீவ், மலேசியா, இந்தோனேஷியா, அதே போல ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இது போன்ற வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள் எப்பவுமே ஒரு டார்கெட் வைக்கும், நாங்க எப்படியாவது ரேங்க்ல கூட போயிடணும், எஜுகேஷன்ல நாங்க மேல வந்துடணும், நாங்க எங்களோட ட்ரைனிங்ல மேல வந்துடணும், எங்களோட வியாபாரத்துல மேல வந்துடணும், எங்களோட அக்ரிகல்ச்சர் வளரணும் என்று எப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் மேலும் மேலும் படிக்க வேண்டும், சட்டங்களை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ, இதே போன்றுதான் வளர்ச்சி அடையக்கூடிய இலங்கை போன்ற நம் நாடுகளும் தான் முன்னணி நிலையில் முன்னணிக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கும். இந்த நாடுகள்ல யூரோப்பியன் யூனியன், அதே போல யுனைடெட் நேஷன், இது போன்ற நாடுகள் செய்யக்கூடிய முதலாவது வேலை என்ன தெரியுமா, இந்த நாடுகள்ல அவங்களுக்கு பிரதானமாக தேவை இந்த நாடுகளுக்கு ஆசை காட்டி மோசம் செய்வது, எப்படி அல்லது கடனை கொடுப்பது அல்லது உதவி செய்வது, இப்படி பல முயற்சிகள் செய்து இந்த வளரக்கூடிய நாடுகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது இன்றைக்கு உலகமான விஷயம். இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒவ்வொரு பெரும் பெரும் வல்லரசுகள் வந்து ரோட்டு போட்டு கொடுக்கிறதும், பாலம் கட்டி கொடுக்கிறதும், பில்டிங் கட்டி கொடுக்கிறதும் சொந்த பந்தத்துக்கு இல்ல, இறக்கத்துக்கு இல்ல. இங்கே இவைகளை செய்யும் பொழுது இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் எல்லோரும் தொடர்பு உண்டாகும், உண்டாகத்தான் வேண்டும். அப்படி உண்டாகிய பிறகு காலம் சொல்லும் செல்லும் பொழுது எந்த நாடு அந்த நாட்டுட கண்ட்ரோலுக்கு எல்லாம் வந்துடும், ஆட்சி அல்ல எங்கட சைடுக்கு ஆள் கூட இருக்கு என்று காட்டுறது அவர்களுடைய முயற்சி. அது வளர்ச்சி அடையக்கூடிய உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும், 197 நாடுகள் முஸ்லீம்களின் பார்வையில், 198 நாடுகள் ஐக்கிய நாட்டின் பார்வையில், இஸ்ரேலையும் சேர்த்து, நாங்க இஸ்ரேல நாடா சொல்றதில்லை, எனவே 197 நாடுகள் உலகத்திலே இருக்கின்றது, அதில் சுமார் 49 நாடுகள் முஸ்லீம் நாடுகளாக இருக்கின்றது. முஸ்லீம்கள் உலக பர்சன்டேஜில் 23.2 வீதம் முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள், அதில் 4% வீதமான முஸ்லீம்கள் நம்மை போன்று, இந்தியாவில் போன்று, மியான்மரை போன்று, அதே போன்று அமெரிக்காவை போன்று, கனடாவை போன்று நாடுகளில் மைனாரிட்டி சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கணித்துக்குரிய கனவான்களே, நாங்கள் இதில் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இது போன்று வாழக்கூடிய எங்கள நாடுகள்ல, இந்த மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகள்ல இந்த பேசிக்க விளங்கினோம் என்றா நாங்க எப்பயுமே டென்ஷன் ஆக தேவையில்லை, ரிலாக்ஸா இருக்கலாம். இந்த பேசிக்க நாங்க விளங்கினோம் என்றா முஸ்லீம்கள் நாங்க பதற தேவையில்லை. இதுக்குத்தான் இதை சொல்லுற என்ன நடக்குது, இப்படி வளர்ச்சி அடையக்கூடிய நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகள், குறிப்பா யூரோப்பியன் யூனியன் போன்றவர்கள் என்ன செய்வார்கள், இந்த நாடு ரிலாக்ஸ் ஆகினா அவங்களுக்கு வேலை இல்லை, எனவே பிரச்சனையை தூண்டிவிடுவார்கள். காஷ்மீர், காஷ்மீர் இந்தியா வந்து யார கவர்மெண்ட்ல இருந்துச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்துச்சு, பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது இந்தியாவில் சின்ன பிரச்சனை தான் இருக்கு, குஜராத்தில் மட்டும்தான் பிரச்சனை. அந்த குஜராத்தில் நடந்த பிரச்சனையை, பல 100 வருடங்கள் இருந்த பிரச்சனையை, எப்ப பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து வெளியாகுதோ, வெளியாகிறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னால பிரிட்டிஷ் என்ன செஞ்சு அவர்களுடைய இராணுவத்தினர்களை, அவர்களுடைய இராணுவத்தர்களை பிடித்து, சில இனவாதிகளை பிடித்து, அங்கே பாபரி மஸ்ஜிதை அங்கே இடத்தில் இருந்த அனுமான் கிரி எனக்கூடிய கோயிலில் உள்ள ஜியாரத்தை உடைக்கும்படி இந்துக்களில் சில பேரை தூண்டிவிட்டார்கள். இப்பொழுது எப்படி நிலவு இருந்தது, ஹனுமான் கிரி கோயிலும் முஸ்லீம்களின் பாபரி மசிதும் பக்கம் பக்கம். அந்த காலத்தில் நிறைய விதத்துகள் நடந்தது இல்லை என்று சொல்லவில்லை. முஸ்லீம்கள் போய் ஹனுமான் கிரி கோயிலிலும் நேர்வார்கள், முஸ்லீம்களின் ஜியாரத்திலும் நேர்ந்தார்கள். அவர்கள் அதை ஒற்றுமையாக நினைத்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள், இனவாதிகளை தூண்டிவிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட், அதிலே குறிப்பாக லார்ட் மவுண்ட் பட்டனுடைய காலத்தில் என்ன செய்தார்கள், ஒரு துவேச குழுவை உருவாக்கி விட்டார்கள். அவர்கள் அந்த அனுமான் கிரிக்கு வந்து என்ன செய்தார்கள், இது எங்கட நாடு, எங்கட பூமி, நீங்கள் வெளியேறுங்கள், பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அனுமான் கிரியில் இருந்த அந்த ஜியாரத்தை உடைத்தார்கள். அன்று ஆரம்பித்தது 1994 வரைக்கும் சுமாராக 100 வருஷம் இனக்கலவரம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலிபெற்று இறுதியில பாபரி மசித் இடிக்கப்பட்டது. பெரும் வரலாறு இது. முஸ்லீம்கள் எழுதிய வரலாறை சொல்லவில்லை. ப்ரொஃபசர் அருட் செல்வம் என்ற ஒரு இந்து சகோதரர்கள் த பாபர் மஸ்ஜித் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார். அவர் ஒரு லாயர் கூட. அதே போன்று இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்து கொடுத்தார்கள். என்ன செய்தார்கள், போர்டர நாட்டை பிரித்து பிரித்து கொடுத்த பிரிட்டிஷ் போர்டர பிரிக்கல சரியா. அன்று முதல் தான் காஷ்மீர் பிரச்சனை இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஈராக்கையும் குவைத்தையும் பிரித்து கொடுத்தார்கள் என்று அந்த நேரத்தில் போதர சரியா பிரிக்கல முடிவு. ஈராக்கும் அழிந்தது, குவைத்தும் சின்னா பின்னமாக போனது. இலங்கையில் 1948 சுதந்திரம் கொடுத்து விட்டு சென்றார்கள். 3 வருஷம் 1951 ஸ்ரீலங்கால இனக்கலவரம் விளங்குதா. எங்கெங்கே எல்லாம் இந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து தன் காலை வைத்துவிட்டு செல்கின்றதோ அங்கே இவர்கள் ஆரம்பித்தது இனத்துவேஷம். மியான்மரில் கூட என்ன செய்தார்கள், அங்கே பங்களாதேஷில் உள்ளவர்களை மியான்மருக்கு இப்போ ரோஹிஞ்சாவுக்கு ஹாபருக்கு வேலைக்கு அழைத்தார்கள். அழைத்து விட்டு அந்த அப்பாவிகளாக இருந்த மியான்மர் பௌத்த சகோதரர்களுக்கு சொன்னார்கள், நீங்க வேலை செய்யறது குவாலிட்டி இல்ல, வெளியே போங்க, நாங்க பங்காளியர்களை போட்டு வேலை செய்வோம். வெடித்தது இன கலவரம். ஒரு மனுஷியாவுக்கு சுமார் 100 பேர்கள் கழுத்து வெட்டப்பட்டு அங்கே கடலில் வீசப்பட்டார்கள். அன்று ஆரம்பித்தது பிரிட்டிஷ்கார போயிட்டார், இன்றைக்கும் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இலங்கையில் எஸ்டிடி பிரச்சனை நடந்தது. இந்த பிரச்சனை நடந்த பொழுது பல காரணங்களை பலன்களை சொல்லலாம். இலங்கையில் பயங்கரவாதம் இல்லாததற்கு காரணம் என்று. ஆனால் நீங்க 3வது நபரா இருந்த அனலைஸ் பண்ணுங்க. 1வது காரணம், ஸ்ரீலங்கால இருந்த வெஸ்டர்ன் மீடியா எல்லாம் வெளியேற்றப்பட்டுச்சு. வன்னில இருந்து ஜஸ்னால இருந்து எல்லாம் வெளியேறும். எந்த வெஸ்டர்ன் மீடியா உள்ளுக்கு வரக்கூடாது. இன்டெலிஜென்ஸ் பேரு முழுமையாக நின்று செயல்பட்டார்கள். எப்ப வெஸ்டர்ன் மீடியா ஸ்ரீலங்கால இருந்து வெளியே போகுதோ, 2 வருஷம் போகல ஸ்ரீலங்கா பயங்கரவாதத்தை அழிச்ச நாட்டில் முதலாவதுக்கு வந்துச்சு. என்ன காரணம், கண்ணியத்துக்குரிய கணவன், காரணம் என்ன? அதே போன்று சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப பிரச்சனை முடிஞ்சு ஸ்ரீலங்கா பயங்கரவாதம் இல்ல, இப்ப மனுஷர் கூட வாழ்றாங்க. இப்ப வெஸ்டர்னுக்கு தேவை மர்மம் ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும். இதுக்கு லேசி வேலைதான். இவர்கள் பார்த்தது அடுத்த ஒரு டார்கெட் முஸ்லீம்கள், அடுத்த டார்கெட் முஸ்லீம்கள். அவர்களுடைய மிஷனரிகளை போட்டு கிரீசாவை கொண்டு வந்தார்கள், சரி வரல. மோனவத்த பிரச்சனை கொண்டாந்தாங்க, சரி வரல. அக்னுகம பிரச்சனை கொண்டாந்தாங்க, சரி வரல. எத்தனையோ பிரச்சனைகள் கொண்டு வந்தார்கள். நாங்க பொறுமையா இருந்தோம். இப்ப பார்த்தால் எங்கட மிஷனரி சதிச்ச சக்சஸ் இல்ல, டிரெக்டா யூரோப்பியன் யூனியன் அளவிலாக ஸ்ரீலங்காக்கு ஒரு ரிசோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்களுடைய சிறுபான்மைக்கான பிரைவேட் லோ, பிரைவேட் சட்டங்கள், அதாவது சிறுபான்மைக்கான தனியார் உரிமைகளை நீங்க மாத்துங்க சொன்ன சரி எங்களுக்கு எல்லாம் வந்துச்சு. எங்கட மேரேஜ் ஆக்ட், மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் 1950-51 கால பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. இதை மாத்துங்கன்னு சொல்றான். இப்ப முஸ்லீம்கள் நாங்க கொந்தளித்தோம், முடிவு நாங்க இன்னொரு கலவரத்தை நோக்கி பயணிக்கின்றோம் என்று பயப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிச்சு. கண்ணியத்துக்குரிய கணவான்களை ஒன்றை தெளிவா நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஸ்ரீலங்கால 2011 எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக் படிக்கு 70.2% புத்திஸ்ட், 70.2%, 12.6% இந்து, 9.7% முஸ்லீம், 7.4% கிறிஸ்டியன். நாங்க ஸ்ரீலங்கால மைனாரிட்டியா வாழறோம். 7.9% கண்ணியத்துக்குரிய கணவான்களே, என்றாலும் எங்கட வரலாறுகளை இங்க பார்க்கிற நேரம், எங்கட வரலாறுகளை பார்க்கிற நேரம், முஸ்லிம் இஸ்லாமானவர்கள் என்ற பெயர்ல நாங்க சுமார் 1100 வருஷங்களுக்கு மேல ஸ்ரீலங்கால வாழ்ந்தோம். சரி, அரபிகள் என்று பார்க்கும் பொழுது சுமார் 2100 வருடங்களுக்கு மேலே நாங்கள் வாழ்கின்றோம். இதை பற்றி தனியாக கொத்துபா பண்ணிருக்கிற தேவரும் கேட்டு, எப்படி எங்கட பெரும்பான்மை சகோதரர்கள் 2500 வருடங்கள் விஜயனின் வருகை இலங்கைக்கோ, அதே போன்று எங்களுடைய வருகை, முஸ்லீம்களுடைய வருகை, அரபிகளுடைய வருகை 2100 வருடம், 300 அல்லது 400 வருஷம் தான் டிஃபரன்ஸ். ஆனா இதுவரைக்கும் இவ்வளவு காலமும் நாங்க யாரும் இதை பேசல, நாங்க முஸ்லீம்கள் யாரும் நாங்க சொல்லல, பெரும்பான்மை சகோதரர்களும் எங்களை பார்த்து வந்தான் வர்த்தான் சொல்லல, அவங்களுக்கும் சொல்லலாமே. இலங்கையை பொறுத்தவரல, லார்ட் புத்தா, புத்த பெருமான், அவர் பௌத்த மதத்தை வளர்த்தவர், அவர்களுடைய சத்தராக ஜாத்தகா என்ற புத்தகத்தின் வரலாற்றையும் படிக்கும், அவர் இந்தியாவில் பிறந்தவர். எனவே நாங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்தவங்க தான். எனவே இலங்கை முஸ்லீம்களாக எங்கட உள்ளத்துல வரணும், நாங்கள் அனைவர்களுமே இலங்கையர்கள் தான். மோட வாக்குல பேசவானோம், எங்கடப்பா மீன்காரன் கப்பல் வந்து மீன்காரிய பிடிச்சது பேசவானோம், நாங்களும் இங்கேயத்து மக்கள் தான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இலங்கையில் நாம் அனைவரும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்தோம். ஏன், அந்த காலத்துல 1940ஆம் ஆண்டுக்கு முன்னால யூதிகள் நசராணிகள் ஒன்று சேர்ந்து இருக்கல. 1948 இஸ்ரேல் உண்டாரத்துக்கு முன்னால யூதி நசராணிகள் கேட்டு தனி வட்டமானது நடக்கல. அது வரைக்கும் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்தார்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்ப ஸ்ரீலங்கால ஒரு சமாதான நிறம் போறதால இன்னைக்கு வெட்டம் என்ன செய்து இங்க மருவம் கிண்டி பார்க்குது இன்னொரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு. அதுக்கு சிலர்கள் விளங்காம தடமாறி கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்துல தயவு செஞ்சு ஆயிரவானம் நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்போம். முதலாவது நாங்க விளங்குவோம் வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது என்றத விளங்குவோம். உதாரணத்துக்கு ரோட்டில் இருக்கிற ஒரு கல் நாய் ஒன்றுக்கு கல் அடிச்சு பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் நாய் போய் கல்ல கடிக்கிறது கிடையாது, உடனே திரும்பி பார்க்கும் இந்த கல்லு எங்கால வந்துச்சு, கல்ல நாய் கடிச்சுக்கிறா இங்கேயாவது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க ஆராய்வு படித்த மனிதர்கள், நாங்க யோசிக்கணும் திடீரென்று பிரச்சனை கொண்டு வருது என்று சொன்னால் அங்கு எங்கே வருது, நாங்க நிதானமாக இருக்க வேண்டிய காலம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்றைக்கு ஒன்னாவது நாங்க விளங்குங்க, யாப்பு யாப்பத்தான் யூரோப்பியன் யூனியன் கொண்டாந்து வச்சார் முஸ்லீம்களோட மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட், இத மாத்து என்று நாங்க சொல்றோம். எங்கட யாப்பு சட்டத்தை மாத்த பார்க்கிறான் எவனுக்கு மாத்தேனும், யாப்பு என்ன சில்லற கடையில எழுதி போட்ட மரக்கார லிஸ்டா? யாப்பு என்றது பார்லிமெண்ட் ஆக்ட்ல பாஸ் பண்ணப்பட்டது. நேற்று இன்றைக்கு வந்தவர்களால இல்ல, அன்றைய காலத்தின் லோயர் ஜட்ஜஸ் சேர்ந்து பாஸ் பண்ணப்பட்டு அன்றைக்கு இருந்த ஸ்ரீலங்கா லோல உள்ளவங்க இதை பார்த்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்தது தான் எங்கட யாப்பு. நான் கொலைச்சேன் மன விழுவது இல்ல, நாய் கொலைச்சேன் மழை விடுவது இல்ல, நாங்க இதை பார்த்து தடமாக யூரோப்பியன் யூனியன் கொடுத்திருந்தாலும் சரி, அவன் கொடுத்த பலிக்கு இங்க மாத்தேனா, எங்களுக்கும் இதுடைய ரைட், இலங்கையுடைய ரைட் எங்களுக்கும் இருக்குது. சிலர்கள் தெரியாம சொல்லலாம், ஸ்ரீலங்கால மட்டும்தான் சிறுபான்மைக்கு சட்டம், நாங்க கல்யாணத்துக்கு கொடுத்திருக்கிறோம். இல்ல, கனடால இருக்குது, பிலிப்பைன்ஸ்ல இருக்குது, அமெரிக்கால இருக்குது, ஆஸ்திரேலியால இருக்குது, மியான்மர்ல கூட இருக்குது, இந்தியாவில இருக்குது. விளங்காம பேசவாங்க,
கண்ணியத்துக்குரிய கனவான்களே, முழு உலக நாடுகள் பல நாடுகள் இருக்குது முஸ்லிம்களுக்கான யாப்பு சட்டம், அதே போல ஸ்ரீலங்காலையும் பாஸ் பண்ணிருக்குது. மற்ற இன்னொன்று விளங்குங்க, யாப்பு என்ற நேரம் 100க்கு 100 குர்ஆன் ஹதீஸும் இல்ல. யாப்பு என்பது இஸ்லாமிய சட்டத்தையும் 1950 காலப்பகுதியில் இருந்த சில நடைமுறைகளை வைத்து தான் செய்யப்பட்டிருக்கிறது. சில காலங்கள் போகும் பொழுது, வருடங்கள் கழியும் பொழுது யாப்பு சட்டங்களையும் சில ஆல்டரேஷன் கொண்டு வர வேண்டி வரும். மார்க்கத்தில் இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, ஷரியா சட்டத்தில் இல்ல, நடைமுறை விடயங்கள்ல. அது யூரோப்பியன் யூனியன் சொல்லித்தான் சிலோன் முஸ்லீம் நாங்க செய்ய தேவல்ல, மாஷா அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், சமீபத்தில் ஒரு செய்தி, இலங்கையில் உள்ள புத்திஜீவிகளும் உலமாக்களும் ஐரோப்பிய யூனியனுக்கு பயந்து இஸ்லாத்தை பாறை வார்த்து விட்டார்கள், யாப்பு சட்டத்தை ஆல்டரேஷன் பண்ண போறாங்களாம். அப்ப நீங்க மட்டுமா புத்திசாலி? சரி, நாங்க கேட்போம், யாப்பு சட்டத்தை ஆல்டரேஷன் பண்றது ஹராம் என்றா? யாப்ப நாங்க எத்தனை பேர் வாழ்த்தி பார்த்தோம், நாங்க வெற்றி கொண்டு பேசுறோம். மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் ஸ்ரீலங்கால, அதுல எப்படி தெரியுமா வந்திருக்குது, மகள் ஓ கைகூலி, சீதனத்தையும் மகளிக்கே முதுல முள்ளில்லாத ஆம்புலன் வாங்குற மாமி வீட்டுல, இதையும் ஒரே குளம்ஸ்லதான் கொண்டாந்துக்கிறாங்க. இப்ப மார்க்க சட்டம் பண்ணுவீங்களா? அன்றைய காலத்தில் இருந்தது நடைமுறைக்கு ஏற்ப கைகூலிய வாங்கிட்டு சீதனத்தை வாங்கிட்டு மாப்பிளமா ஓடிடப்படாது, இதுக்காகவே அதை எடிட் பண்ணினார்கள் காலத்துக்கு ஏற்ப. இன்னொரு விஷயம் இருக்குது, எங்கட முஸ்லிம்களும் கேட்கிறாங்க, எங்கட சட்டத்துல இருக்காம 12 வயசு கீழ்பட்டவங்களுக்கு கல்யாணம் முடிக்க சொல்லி, எங்கட யாப்புல இருக்குது 12 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் பெண்களை திருமணம் முடித்து கொடுப்பதாயின் காலியாருடைய உத்தரவு தேவை. அப்ப 12 வயசுக்கு மேற்பட்டவங்க காலியாட்ட போட்டேவல்ல, பாப்பம்மா அதாவது வலிக்காரன் முடிச்சு வைக்கலாம் அர்த்தம். இந்த 12 வயசு 2016 ஆண்டு பார்க்கப்படாது, 1960 பாருங்க, 1950-60 கல்யாணம் முடிச்ச இந்த நிறைய ஆட்கள் இருப்பீங்க, உங்களோட உம்மமார்த்த விசாரிக்க நாங்க கேட்டுட்டு பேசுறோம். வயசாளிகள் இப்பொழுது 80 வயசு 90 வயசை தாண்டிய வயோதிபர்களிடத்துல கேளுங்க, ஆச்சும்மா நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சது, நாங்க காட்டுவோம் 13 வயசுல கல்யாணம் முடிச்ச ஆச்சும்மா மாதிரி இருக்கிறாங்க, 14 வயசுல கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறாங்க, உசுரோட இருக்கிறாங்க இன்னும். ஏன் அந்த காலத்துல 13 வயசுனாலும் ஸ்மார்ட்டா இருந்தாங்க. நல்லா விளங்குங்க, 12 வயசுல கல்யாணம் முடிக்கிறது இஸ்லாத்துல பரலும் இல்ல சுண்ணத்தும் இல்ல, 12 வயசுல முடிக்கிறது ஹராமும் இல்ல மக்ருஹும் இல்ல, அது ஜாயிஸ். நாங்க 12 வயசுல முடிக்கிறதுக்கு ஓனம் இல்லா விளங்காத நினைப்பா இவட மார்க்கத்துல பரலு போல. நல்லா விளங்குங்க, எனவே 12 வயசுல திருமணம் முடிப்பது இஸ்லாத்தில் தாராளமாக கூடும். ஆனா அந்த நிலைப்பாட்டு தற்போதைய நிலைமை என்னன்னா, இந்த காலத்துல 18 வயசுல முடிச்சு கொடுத்துட்டே ஒரு புள்ள பிறந்ததோட ஜனலை பிடிச்சிட்டு நடக்கிறோம், 20 வயசுல கல்யாணம் முடிச்சு 3 புள்ளையோட ஜீவத்துக்கே புள்ளமான நடுறாங்க. எல்லாம் மருந்தடிச்ச கோழியே மருந்தடிச்ச மரக்கறையை தின்னு தின்னு எல்லாம் வைரத்தா. நான் சும்மா கேட்கிறேன், பெரிய ஆசியா ஒன்று வந்து உங்களோட பிள்ளைய இந்த மான்க்கு முடிச்சு விட்டுக்கு அனுப்பி வைங்களே, நீங்க சொல்லுவீங்களா, ஓ ஆஷா நாயகம் 9 வயசுல மாப்பிள்ள விட்டு போனாங்க தானே, உங்களோட 12 வயசு பிள்ளைய முடிச்சு விட்டுக்கு அனுப்புவீங்களா? என்ன சொல்லுவோம், 12 வயசு இல்லையா, அது வீட்டுல விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளையா, இன்னும் கொஞ்சம் நாள் போட்டு ஒரு 16 வயசு ஆட்டும் சொல்லுவோமா இல்லையா? என்ன சொல்ல வரணும் என்றால், 12 வயசுல முடிக்கிறது இஸ்லாத்துல பரவும் இல்ல ஹராமும் இல்ல சுண்ணத்தும் இல்ல, முடிஞ்சால் முடிக்கலாம். ஆனால் இதை நாங்க முன்னுக்கு வைக்கும் பொழுது நாங்க பேச வேண்டிய எதோ இருக்கல, 12 வயசுல கல்யாணம், 12 வயசுல கல்யாணம், எங்களே கடவுளே நினைப்பா முஸ்லீம் ஆகுது இல்ல, எவ்வளவு கேவலமாக நினைப்பார்கள், பேசுறாரு ஆப்கானிஸ்தான்ல முடிச்சாரு பாகிஸ்தான்ல முடிச்சாரு என்று சொன்னி. ஏன் நாங்க குப்பையை தூக்கி போட்டுக் கொள்ளணும், கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்ப இது வேற வட்டத்துல 2 குரூப் தொடர்ந்து கொள்றேன், பயம் இல்லாதவங்க யாரு, பயம் பயந்தவங்க யாரு, கோழைகள் யாரு, வீரர்கள் யாரு. வீரர்கள் வந்து இப்ப இதுக்கு எதிராக போராடுறவங்களாம், ஜிஹாதுக்கு ரெடி ஆகிறவங்க. கோழையர்கள் நிலமைய பார்த்து நடங்கடான்னு சொன்னா கோழையர்கள் எவ்வளவு மறத்தனும். தனியத்துக்குரிய கணவன்களே, நாங்க உலமாக்கல் என்ன தெரியுமா சொல்லுவோம், நாங்க உலமாக்கல் சொல்லுவோம், பேச வேண்டியதுக்கு பேசுங்க. நான் பல தடவை சொல்லிருக்கிறேன், நீங்க இஸ்லாத்துக்கு தியாக பேசுறத தமிழ் புத்தகத்துல படிச்சுட்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு உங்களுக்கு இவ்வளவு ரத்தம் கொதிக்கிறதா, அசிலுக்கு அசிலாக டிரெக்டாக குர்ஆன் ஹதீஸ படிச்ச எங்களுக்கு எவ்வளவு கொதிக்கும் உலமாக்களுக்கு. உங்களுக்கு ஷஹாதத்துல பொறுமதி விளங்குதா, உங்களுக்கு படிச்சு தந்ததை உலமாக்கள் நாங்க எங்களுக்கு எவ்வளவு விளங்கும். ஆனால் பேச வேண்டியதுக்கு பேசுவோம், ரோட்டுல போற பாம்பை தூக்கி ஊட்டில போட்டுட்டு பாம்பு பாம்புன்னு கத்தவாங்க. இன்றைக்கு நடந்துக்கிறதுதான் யூரோப்பியன் யூனியன் என்னோட எக்ஸ்ட்ரா முன்னிட்டு வச்சாங்க, ஒன்றும் நடக்கல. ஜஸ்ட் ஒபீனியன் ஹா ஊ வந்து கத்தி இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குது, குழப்பமாமே குழப்பமாமே. இதுல வேற என்ன நடக்குது, மீடியா ரெண்டு உட்கார்ந்து கொண்டு வாட்ஸ்அப்ல ரெண்டு குரூப் சாருக்கு மாறான ஏற்றி போடுற. அதுமில்ல சில பேர்கள் இலங்கையில் உள்ள எல்லா முஸ்லிம் மீடியாத்துக்கும் தான் நான் சொல்கின்றேன், தயவு செய்து எங்களுக்கு எந்த ஒரு மீடியா இல்லைன்னு எங்களுக்கும் கவலைத்தான், முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு ரேடியோ சேனல் இல்ல எங்களுக்கு ஒரு மீடியா இல்லைன்னு கவலைத்தான். ஆனால் ஒரு நேரத்தில் யோசனை வருது, நல்ல வேலை இல்லாம இருக்கிறது. வாட்ஸ்அப்ல மீடியா செஞ்சு நூற்றுக்கணக்கான நியூஸ், இப்ப அசுரனா அசுரன நியூஸ், புலுகாத்தனா புலுகாத்தன நியூஸ், மாமன்னா மாமன்னல நியூஸ், உயர்ந்தா உயர்ந்த நியூஸ், டொப்பேடா டொப்பே நியூஸ், அனுவாதம் ஊருக்கு ஊரு நியூஸ். ஆனா முழு நியூஸும் இன்றைக்கு 90% மீடியா நியூஸ் செய்யக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் எதை டார்கெட் பண்றீங்க தெரியுமா, அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஏந்த சேனல ஏந்த நியூஸ் நிறைய பேர் பார்க்கணும், அதனால சுட சுட செய்தி கொடுக்க, சுட சுட செய்தி கொடுக்க ஹோட்டலுக்கு போ, ஆப்போசிட் சுட சுட செய்தி கொடுக்க. இதனாலதான் பிரச்சனை. ஒரு ஆடியோ மெசேஜ் வந்துச்சு வாய்ஸ் ரெக்கார்ட், முஸ்லீம்களே கவனமாயிருக்க, கண்டியில அந்நிய சகோதரர்கள் ஒன்று கூடி கொண்டிருக்கிறாங்க, ரெடி ஆகுங்க. நான் பேசி பார்த்தா ஒத்தமே இல்ல, மீட்டிங் ஒன்று ஒன்று கூடினாங்க, கிரவுண்ட்ல உள்ளுக்கு கூடினாங்க, வெளியே போனாங்க. ஆனால் வந்த செய்தி எப்படி தெரியுமா, என்னமோ அடிக்க போறாங்க அடிக்க போறாங்க. அது மாத்திரம் வந்த ஒரு ஒரு பகுதியுடைய ஜெம்யத்துல் உலமாவின் பெயரை சொல்லி என்ன சொல்கின்றார்கள், ஜெம்யத்துல் உலமா இந்த ஊரு ஜெம்யத்துல் உலமா அறிவிச்சிருக்குது முஸ்லீம் பொம்பளைக்கு 3 நாளைக்கு பஜாருக்கு வரவானமா. அந்த ஜெம்ய அந்த ஊருடைய திஸ்ட் அந்த ஊருடைய ஜெம்ய தலைவர் பக்கத்துல கேட்ட நேரம் சொன்னாலும் ஏன்தான் இப்படி போய் சொல்றாங்களோ தெரியாது. என்டர்டைன்மெண்ட் அந்த பத்துது இங்க வெடிக்குது. ஒரு சகோதரர் கால் பண்ணி கேட்கிறாரு, ஒரு பள்ளியிட போர்டு எல்லாம் உடைச்சாமே, ரோட்டோட போர்டு உடைச்சதுக்கு பள்ளியிட போர்டு உடைச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படி நாங்க பக வைக்கிறது இருக்குதானே, சமூகத்துக்கு சமூகத்தை கொடுப்பேன் நது ரோட்ல வைக்கிறதுக்கு சமம். ஒரு விஷயத்தை கண்டியில இந்த லைன் பள்ளியில மினாரா பிரச்சினை ஒன்று போச்சு. ஆனா முழு சிலோனுக்கும் செய்தி வந்ததை பார்த்தா பெரிய 83 கலவரம் ஒன்று மாறி காட்டிச்சு. அங்க இறங்கி போய் பார்த்தா அந்த ஏரியா உள்ளுக்கு நடந்த சப்ஜெக்ட், நாங்க 10-12 வெட்டு உட்கார வச்சு இந்த முஸ்லீம் மீடியாக்கள லைனை மட்டும் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு, ஒரு சில முஸ்லீம் மீடியாக்களை தவிர மத்த 90% அடிக்கிறான் பிடிக்கிறான் வந்துட்டான். என்ன நடக்குமோ தெரியா, முஸ்லீம்கள் உடனே ஒழிச்சுங்க, உடனே துவால ஈடுபடுங்க, உடனே இஸ்திஃபார் செய்யுங்க, இப்படி சொல்லி சொல்லி 10:30 இரண்டு பிரிவாரை பேசி சமூகமா சுமூகமா சால்வ் ஆகிருச்சு. அதுக்கு புறம் ஒத்தண்ட நிமிஷம் காரணம் ஆன்லைன்ல ஸ்ரீலங்காவில ரெண்டு ஒரு மீடியாவை தவிர மத்தவங்க எல்லாம் வெள்ள 5:30 பொறுத்த நியூஸ் போட்டாங்க. ஏன் தெரியுமா, இப்ப அவங்களோட வெப்சைட்டை பார்க்க ஆள் இல்லை, மெசேஜுக்காக வேண்டி உம்மத்தளிக்க வானம் மெசேஜ் எங்கட வெப்சைட் எங்கட வாட்ஸ்அப் எங்கட பேஸ்புக் பாத்த வியூஸ் கூடதுக்காக நீ இஸ்லாத்தளிக்க வானம் அல்லாஹ் பாதுகாக்கணும் உம்மத்தை யோசிங்க சந்தைக்கு இஸ்லா காக்குற பிரச்சனை இல்ல முடிக்கிற இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிச்சா முடியாது நாவது இல்லா 83ல 6 பேரோட ஆரம்பிச்சதுதான் 25 வருஷம் கோடான கோடி சொத்து ஸ்ரீலங்கால இருந்து லட்சக்கணக்கு மக்களை இழந்தோம் எல்டிடி பிரச்சனை தன்யத்துக்குற குஜராத்தில 5 பேரால் ஆரம்பிச்ச பிரச்சனை தான் நியன் ரோஹிஞ்சால 5 பேர்ல ஆரம்பிச்சது 85,000 முஸ்லீம்களை இழந்தோம் 5 பேர்ல ஆரம்பிச்சது கண்ணியத்துக்குரிய கணவன்களே வெள்ளம் தலைக்கு மேல போயிட்டா நீஞ்சித்தான் ஆகணும் இதனால தான் நான் சொல்றோம் பிரச்சனை இல்லாத பிரச்சனை ஆக்கி கொள்ளவானம் வாலிப புள்ளே சந்திலே பொந்திலே நின்று கொண்டு வீரம் பேச வானம் வீரம் பேச வானம் எங்களுக்கு எங்கட பெட்ஷீட் ஒதுக்கிட்டு சுகோ தொழுறதுக்கு வாரத்துக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை மக்களை அவர்கள் தெரியாததின் காரணத்தினால் மக்களை அறியாமையில் மாற்றிவிடுவார்கள். அவங்க இவங்க வந்து சொன்னதை கேட்டு நீங்களும் ஏதாவது செஞ்சு நாதிமீன் கஷ்டப்படுறது, அதாவது கை சேதம் அடைஞ்சு போவீங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யாராவது ஒரு செய்தியை வந்தா அது மிம்பர்ல சொல்றது அசிங்கமாயிருக்கும். சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு தரம் நீக்கணுமே, சொல்லுதான் சொல்லிட்டு போவான், நாங்கள் யோசிக்கணுமே. நீங்கள் ஒப்படைங்கள், அவர்களில் அதை ஆய்வு செய்வர்கள் இருந்தால் அதை அவர்கள் பார்க்கட்டும். சுபஹானல்லாஹ், குர்ஆன் எந்த காலத்துக்கும் பொருத்தமானது. இதனால் நான் சொல்றேன், கண்ணியத்துக்குரிய கனவான்களே, குறிப்பாக வாலிபர்களே, அங்கே இங்கே வந்த செய்தி எல்லாம் எடுத்துட்டு நீங்க டென்ஷன் ஆகி கொலவானால் நாங்க தடமாக தேவையில்ல. என்ன நடக்குதுன்னு முதலாவது நிதானமா யோசிப்போம். அதுக்கு பின்னால ஒரு செய்தி வந்தா கொஞ்சம் நாலு பேர்ட்ட விசாரிங்க. கண்ணியத்துக்குரிய ஒரு செய்தி வந்தால் கொஞ்சம் விசாரிங்க. நான் குத்துபாவுடைய சமரியாக இதைத்தான் சொல்கின்றேன். நாங்க கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த முழு குத்துபாவுடைய சமரி இதுதான். நாங்க இலங்கை வாசிகள் தான், நாங்களும் இலங்கையில் பூர்வீகமானவர்கள் தான். 700-800 வருஷம் அல்ல, 2000 வருஷத்துக்கு மேலால் இலங்கையில் வாழக்கூடிய ஒரு சமூகம் தான் நாங்க. எனவே இது எங்களுடையதும் தாய்நாடு தான். மற்றது இந்த இலங்கை நாட்டுக்கு நாங்கள் முஸ்லிம்கள் பற்றுள்ளவர்கள். எனவேதான் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். இலங்கைக்காக வேண்டி மற்றவர்கள் செய்யாத பல சேவைகளை முஸ்லிம்கள் நாங்கள் செஞ்சிருக்கோம். இதே நேரத்தில் என்ன செய்து ஐரோப்பிய நாடுகள், வளர்ச்சி அடைந்த நாடுகள், அவங்களுக்கு பரீட்சைகளுக்காக வேண்டி, ரிசர்ச்சுக்காக வேண்டி மூன்றாம் தர நாடுகளையும், அதே போன்ற ஆயுதங்களுக்காக வேண்டியும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி வளர்ந்து வரக்கூடிய இலங்கை போன்ற நம் நாடுகளையும் பாதிக்கின்றது. இதனுடைய திட்டத்தில் ஒன்றுதான் யூரோப்பியன் யூனியன் இலங்கையில எங்களுக்கு கொண்டாந்து வச்சிருக்கிற மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட். இவங்க என்ன செஞ்சாங்க, தமிழர்களும் இந்து பௌத்தர்களும் சண்டை பிடிச்சி ஆயிரக்கணக்கானவர்கள் அறிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்த பின்னால இலங்கை சமாதானமாக இருக்கின்றது. இப்ப மர்மம் பிரச்சனையை போடணும் சொன்னால் அங்கே இந்துக்கள் நொந்து மடிந்து இருக்கின்ற நேரம் அவங்களோட முடியாது. அடுத்த கட்டமாக முஸ்லீம்களை கொந்தளிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களையே சூடாக்கக்கூடிய, எங்களையே வழி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட கொண்டாந்து முன்னுக்கு வச்சிருக்கிறார். இதற்காக வேண்டி சில மிஷனரை தடமாறி கொஞ்சம் நிதானமா பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒரு சப்ஜெக்ட்ல உள்ளவங்கள்ட்ட போய் கேளுங்க. நாங்க நாலு பேர் சேர்ந்து இதுதான் நடக்குதாம் என்று ஏதாவது பிரச்சனையை கொண்டாந்து போட்டோம் என்றால் அது எங்களோட மட்டும் இல்ல, ஏனைய நாடுகள்ல மாதிரி முழு உம்மத்துக்கும், அதுல குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் இரண்டு கைகளையும் தான், பெரும்பாலும் எங்களையும் தான் அநியாயமாக பிரச்சனையில விபத்துக்கள்ல, அதாவது சேதங்களை கொண்டு போய் பெரும் அநியாயத்தை உண்டாக்கிறோம். அந்த முழு பாவமும் எங்களை வந்து அடையும். எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த விஷயத்த தெளிவு பெறுவோம். நாம் தெளிவாக இருப்போம். ஏதாவது பிரச்சனையா நாங்கள் எங்களை அமல் விவாதத்தை கூட்டுவோம், எங்களை துவாக்கள் அல்லாவின் பக்கம் கேட்போம், இஸ்திகஃபார் செய்வோம், சந்தர்ப்ப துவாக்களை எழுதுவோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம், முடியாமல் போகின்றதா சதக்கா செய்வோம், அதையும் தாண்டி வருகின்றதா நோம்புகளை பிடிப்போம், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்டவங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.